بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وقال النبي عليه الصلاة والسلام: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில்
ஒரு தீயவன், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதல்ல அதை தீர விசாரித்து பாருங்கள். அறியாமையின் காரணமாக, அதாவது குற்றம் செய்யாத, தீங்கிழைக்காத ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் பழி போடுவதற்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க, அந்த செய்தியுடைய நம்பகத்தன்மையை அலசி ஆராயுங்கள். அப்படி அலசி ஆராயாமல் நீங்கள் அந்த செய்தியை பகிர்ந்து விட்டுங்க, அந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்த வேலைகளுக்காக வேண்டி பின்னால் கை செய்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். இந்த காலத்திற்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு ஆயத். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, முதலாவது அதை அனுப்பியது யாரு, யாரிடத்திலிருந்து வந்தது, எந்த நேரத்தில், எந்த காலத்தில், எந்த இடத்திலிருந்து வந்திருக்குது. ஏனென்றால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில நேரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கும், ஆனால் 2-3 வருடங்களுக்கு முன்னால நடந்த இன்சிடனை நேற்று நடந்ததை போன்று, முன்னநாத்து நடந்ததை போன்று, 2-3 தினங்களுக்கு முன்னால நடந்ததை போன்று, பேசியதை போன்று, பல வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளை, செய்திகளை நம்முடைய சில சகோதரர்கள் போட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். அதனால நபியுடைய ஹதீஸ் என்ன, ஒரு மனிதன் பொய்யனாக இருப்பதற்கு இதுவே போதும். கஃபா பில் மரி கதிபன் ஐயோ ஹத்திச பிகுள்ளி மாசமியா, ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கு போதும் அவருடைய காதால கேட்பதை எல்லாம் மற்ற மக்களுக்கு அறிவிப்பது. அதனால முதல்ல நாங்க எல்லோரும் எங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டுடன், சுய கட்டுப்பாட்டுடன் நம்மை வைத்துக் கொள்ளணும். இந்த செய்தியுடைய அவசரம் என்ன, இந்த செய்தியுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பகிர்வதின் மூலமாக நலவுகள் அதிகமா, கெடுதிகள் அதிகமா, இதை பகிர்வதின் மூலமாக நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முழு சமூகத்திற்கும் செலவேற கெட்ட பெயர்கள் வரலாம், இதன் மூலம் சமூகம் பாதிக்கப்படலாம், இதன் மூலம் சமூகத்திற்கு உள்ள அந்த நல்ல பெயர்கள் அதற்கு குறைவு ஏற்படலாம். அதனால் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, முதலாவது அதனுடைய உண்மை தன்மையை நாம் விளங்க வேண்டும். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, மஜ்லிசுகள்ல பேசப்படக்கூடிய பேச்சுகள் இருக்கதே அது அமானிதத்திற்குரியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. இன்று நாம் பார்க்கலாம், இந்த சோசியல் மீடியா வந்ததின் பின்னால பாதுகாக்கப்பட வேண்டிய எத்தனையோ செய்திகள் இன்று பகிரங்கமாக வந்துவிட்டது. சாதாரணமான செய்திகள் இல்ல, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அறைகளுக்குள்ள, ரூம்களுக்குள்ள, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த ரகசியமான சில நடவடிக்கைகள், சில பேச்சுக்கள், சில செயல்களை கூட ஒரு சிலர் வீடியோ பண்ணி அதை சோசியல் மீடியாக்களில் போட்டு அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய, அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் நம்முடைய இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ரொம்ப கவலையான விடயம். நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு மஜ்லிஸ்ல பேசுற பேச்சு, அந்த மஸ்ஜிதில் பேசுற பேச்சாக, உதாரணமாக ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது ஒரு இஸ்லாமிய நிறுவனங்களாக இருக்கலாம், பாடசாலைகளோ, மதரசாக்களோ, அல்லது நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், அதில் பேசப்படக்கூடிய பேச்சுகள் எல்லாம் அமானிதம். அங்கே உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது. அங்கே உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை வீடியோ பண்ணவும் முடியாது. அங்கே இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த வீடியோ பண்ணியதை மற்றவர்களுக்கு பகிரவும் முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு கருத்தை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியும் கூட இன்று நாம் பார்க்கலாம், சர்வசாதாரணமாக அவர்களுக்கு தெரியாமல், அவர்களுக்கு விளங்காமல், அவர்கள் பேசுற பேச்சு, அங்கே நடக்கிற சில காட்சிகளை அவசரமாக திருட்டுத்தனமாக அதை ரெக்கார்ட் பண்ணி, அதை வீடியோ பண்ணி, அதை மக்கள் மயப்படுத்தி கொண்டிருப்பதை பெரிய சாதனை போன்ற நினைக்கின்றார்கள். இந்த கண்பிற்குரிய நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, அதனால நாம் ஒவ்வொருவரும் இதனுடைய பாரதூரத்தை விளங்க வேண்டும். ஏனென்றால் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டும். நாம் அனுப்பக்கூடிய செய்தியின் மூலமாக நலவுகள் நடந்தால் பரவாயில்லை, ஆனால் அதன் மூலம் கெடுதிகள் நடக்குது, பாவங்கள் நடக்குது, தப்புக்கள் நடக்குது. அதன் மூலம் பல மனிதர்களுடைய உள்ளங்கள் குமுறுது. அதன் மூலம் பலர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படுது. ஏனென்றால் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அதை சகித்துக் கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் அவசரப்பட்டு தற்கொலை செய்த பல நிகழ்வுகளை கடந்த காலங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ன கூறுது என்றால், நல்ல விடயங்களை நீங்க பரத்தலாம், ஹைரான விடயங்களை பகிரலாம். ஏன்? அதை பார்த்து மற்றவர்களும் அந்த நல்ல வேலைகளை செய்யலாம் என்பதற்காக. ஆனால் தவறான, பாவமான, குற்றமான அல்லது ஒழுக்கக்கேடான ஒரு விடயத்தை நீங்கள் பரத்துவதன் மூலமாக அதை பார்த்து யாராவது அந்த தவறான, அந்த குற்றமான, அந்த ஒழுக்கக்கேடான வேலைகளை, செயல்களை இவர் செய்ய ஆரம்பித்து விட்டால், இதை யார் யார் அனுப்பினார்களோ அவர்களுடைய அவர்கள்தான் இந்த பாவங்களை செய்தவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் சுமக்க வேண்டி வரும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், மந்தா, யாராவது ஒரு நல்லதின் பக்கம் அழைக்கிறார், நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டுகின்றார், அந்த நல்லதை யார் யாரு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய கூலியும் இந்த முதல் மனிதருக்கு கிடைக்கும். இதற்கு மாற்றமாக தவறான, மோசமான வழிகட்ட ஒன்றிற்கு ஒருவர் ஒருவரை அழைக்குகின்றார், ஒரு காட்சியை போடுகிறார், அதை யார் யாரு செய்வார்களோ அந்த அதை செய்த அனைவர்களுடைய பாவங்களில் இருந்து ஒரு பங்கு இந்த முதலாவது இந்த பாவத்தை அனுப்பியவன், ஷேயா பண்ணினவன், அறிமுகம் செய்தவனுக்கு வந்து சேரும். இந்த அளவுக்கு என்றால் குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. ஹாபில் காபில் இரண்டு பேர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் ஹாபில், இன்னும் ஒரு மகன் காபில். இந்த அவர்களுடைய அந்த ஷரியாவுல ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹ ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆரம்ப வேளையில அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன, ஒரே சூழலே இரண்டு குழந்தைகள் பிறக்கும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும். முதல் சூழலே பிறக்கிற ஆண் இரண்டாவது சூழிலே பிறக்கிற பெண்ணையும், இரண்டாவது சூழிலே பிறக்கிற ஆண் முதல் சூழிலே பிறந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் வேறு யாரும், மனிதர்கள் யாருமே இல்லை என்பதனால அந்த காலத்துடைய மார்க்கத்தில் ஷரியாவுல அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த காலத்தில் இதற்கு முற்றிலும் தடை, அந்த மாதிரி முடிக்கவே முடியாது. என்ன இது, சகோதர சகோதரிகளாக மாறிவிடுவார்கள், உலகத்தில் மனிதர்கள் வேறு யாரும் இல்லை என்பதனால் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ஹாபிலுடன் ஒரு பெண்மணி பிறக்குகின்றால், காபிலுடன் இன்னும் ஒரு பெண்மணி பிறக்குகின்றால், சட்டம் என்ன, ஹாபீல் காபீலுடன் பிறந்த பெண்ணையும், காபீல் ஹாபீலுடன் பிறந்த பெண்ணையும் முடிக்க வேண்டும். ஆனால் காபீல் என்று சொல்லக்கூடியவன் பிடிவாதம் பிடிக்குகின்றான், தன்னுடைய சகோதரன் ஹாபீலுடன் பிறந்த பெண் அழகு குறைந்தவளாக இருக்கிறாள், தன்னுடன் சேர்ந்து பிறந்த சகோதரி அழகுள்ளவளாக இருக்கிறாள், அதனால ஹாபீலுடன் பிறந்த பெண்ணை முடிக்க மாட்டேன், என்னுடன் பிறந்த சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணைத்தான் நான் முடிப்பேன் என்று அடம் பிடிக்குகின்றான். தன்னுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட வந்து முறைப்பாடு இதை பற்றி கூறுகின்றான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டார்கள், இது இறை கட்டளை, இறை உத்தரவு, இதற்கு மாற்றமாக செய்வதற்கு அனுமதி இல்லை, ஆனால் நீங்கள் இரண்டு பேர்களும் வேணுமென்றால் குர்பானி கொடுங்கள். யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அவர்கள் விரும்பிய பெண்ணை முடிக்கலாம். அந்த காலத்துடைய குர்பானியும் வித்தியாசம் இந்த காலத்துல மாதிரி அல்ல. யாரு குர்பான் கொடுக்குகின்றார்களோ அவர்களுக்கு விருப்பமான பொருளை ஒரு மலை உச்சியிலே கொண்டு போய் வைக்க வேண்டும். யாருடைய குர்பானியுடைய பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை வானத்திலிருந்து ஒரு நெருப்புண்டு வந்து எரித்துவிடும், கரித்துவிடும். இப்பொழுது ஹாபீலுடைய குர்பானியுடைய பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. காபீருடைய குர்பானுடைய பொருளை நெருப்பு வந்து சாப்பிடவில்லை, அதனால் அது நிராகரிக்கப்படுகின்றது. அதனால் ஆச்சரப்பட்ட காபீல் சொன்னான், தன்னுடைய சகோதரன் ஹாபீலை பார்த்து, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த சரித்திரத்தை கூறுகின்றான். குர்ஆன பாருங்க, எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னால குர்ஆன்ல மாத்திரம் அல்லாஹ் இந்த சரித்திரத்தை சொல்லாவிட்டால் உலகத்தில் வேறு யாராலும் இதை அறிய முடியாது, விளங்க முடியாது. இப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர் கால லஅக்துலன்னக கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஆதமுடைய இரண்டு மகன்மார்களுடைய வரலாறை நீங்க ஓதுங்க. இது கர்ரபா குர்பானா, ரெண்டு பேருமே குர்பான் பொருளை முற்படுத்தி வைத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, மற்றவருடைய குர்பான் நிராகரிக்கப்படுகின்றது. நிராகரிக்கப்பட்டவர் சொன்னார், காலல அக்துல் அன்னக், உன்னை நான் கொலை செய்ய போகிறேன். அந்த நேரத்திலும் ஹாபீல் என்ன சொன்னார், நீ என்னை கொலை செய்ய உன்னுடைய கையை நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்ய என்னுடைய கையை நீட்ட மாட்டேன். நானும் நீட்டினா நீனும் கொலைகாரன், நானும் கொலைகாரன், அதனால ரெண்டு பேருமே குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். நீ வேணுமென்ற என்ன கொலை செஞ்சிரு, நான் என்னுடைய கையை நீட்ட மாட்டேன். மிக நீண்ட ஒரு பெரிய வரலாறு. இறுதியில் காபீல் ஹாபீலை கொலை செய்து அவருடைய ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவருடைய கழுத்திலே வைத்து தூக்கி அலைந்து திரிகின்றார். அந்த நேரத்தில் தான் ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பி, ஒரு காகம் மற்ற செத்த காகத்தை எவ்வாறு குழியை தோண்டி அது மறைக்குகின்றதோ அதை புதைக்குகின்றதோ, இதை பார்த்த காபீல் தன்னுடைய சகோதரன் ஹாபீலுடைய அந்த உடலை, அந்த ஜனாசாவை புதைத்ததாக குர்ஆன் கூறுகின்றது. அதனால உடல்கள் பூமியில புதைக்கப்படணும், அடக்கப்படணும் என்பதை ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகன்மார்களுடைய வரலாறிலிருந்தே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஞாபகப்படுத்தி விட்டான். நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், உலகத்தில் முதலாவது கொலையை அறிமுகம் செய்தது காபீல். அதனால் உலகத்தில் எத்தனை ஆயிரம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த கொலைகளிலிருந்து ஒரு பங்கு அந்த முதல் கொலையை அறிமுகம் செய்த காபீலுக்கு போய் சேரும் என்று நபி அவர்கள் சொன்னதை போன்று, இந்த சோசியல் மீடியாக்களில் யார் யாரு புதிய புதிய பாவங்களை, புதிய புதிய தவறுகளை, புதிய புதிய குற்றங்களை முத முதல்ல யார் அறிமுகம் செய்கிறார் அதை அவர்கள் சாதனையாக நினைக்கலாம், அதை பெரிய ஒரு காரியமாக பெருமைக்குரிய விடயமாக நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதனுடைய பாரதூரத்தை அவர் விளங்கிவிட்டால் அது உண்மையிலேயே ஷரியாவுல தடுக்கப்பட்ட பாவமாக குற்றமாக இருந்துவிட்டது என்றால் அதை செய்யக்கூடியவர்களுடைய எல்லோருடைய பாவங்களிலிருந்து ஒரு பங்கு இந்த முதலாவது நபருக்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால இதன் மூலம் சில கயிறுகள் நலவுகள் நடக்குகின்றது. ஆனால் மறுமுனையில் இதனால பலவிதமான பாவங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால கத்தியை போன்று தான் இந்த நம்முடைய மொபைல் போன்களாக இருக்கலாம், நம்முடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற இந்த தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம், இதை மிகவும் கவனமாகத்தான் நான் பாவிக்க வேண்டும். எந்த செய்தி வந்தாலும் அதனுடைய நண்பகத்தன்மை என்ன, யாரை பற்றி உண்டான ஒரு தவறு, ஒரு குடும்பத்தை பற்றி உண்டான தவறு, சமூகத்திலே உள்ள ஒரு முக்கியமான நபர், ஒரு அறிஞர் அல்லது ஒரு பட்டதாரி அல்லது ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு ஆலிம் அல்லது ஒரு அரசியல் உள்ள முக்கியமானவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு செய்தி வந்துவிட்டது என்றால் அந்த செய்தியை நாம் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்றும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர், நம்முடைய தாய்மார்களில் உள்ளவர்கள் தான் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அவர்களையும் இந்த சமூகம் விடல்ல. அவர்களை பற்றியும் அபாண்டம் சுமத்தியது, அவர்களின் மீது வீணான பழியை சுமத்தியது. அந்த நேரத்தில், அந்த பழி சுமத்தப்பட்ட நேரத்தில், ஒரு சிலர் இது சரியாக இருக்குமோ என்று நினைத்த நேரத்தில் தான் இந்த சூரத்து நூறில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகின்றான். இந்த மாதிரியான செய்திகளை நீங்க உங்களோட காதுகளால செவிமடுத்த நேரத்தில், இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் உங்களுடைய காதுகளால் செவிமடுத்த நேரத்தில், பன்னல் முஃமினூன வல் முஃமினாது பி அன்ஃபுஸிஹிம் கைரன், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் தங்களை பற்றி அவர்கள் எவ்வாறு கைரை நினைக்குகின்றார்களோ அதே மாதிரி தங்களுடைய கூட்டத்தார்களை பற்றியும் கைரானதை நலவை நினைத்து என்ன சொல்லணும், இது மிகப்பெரிய பகிரங்கமான அபாண்டம், மிகப்பெரிய பழி, வீணான பழி. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இதை செய்தே இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஆனால் துரதிருஷ்டவசம், இந்த யாரையாவது பற்றி ஒரு தவறான செய்தி வந்துவிட்டது என்றால், அது எப்பொழுது நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது, அது எந்த அளவுக்கு உண்மை என்று விசாரிப்பதற்கு முன்னால தன்னுடைய குரூப்ல உள்ள நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அது உண்மையிலேயே பொய்யான செய்தி, அதுல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது, அதுல நிறைய கூடுதல் குறைவுகள் நடந்திருக்குது என்று எவ்வளவு நாங்கள் அதை சமாதானப்படுத்த பார்த்தாலும், யார் யாருக்கெல்லாம் அந்த செய்தி போய் கிடைத்திருக்குமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் அந்த செய்தி பிழையானது என்று மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. எந்த அளவுக்கு என்றால், குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், முக்கியமான ஒரு சமூகத்துடைய தலைவர் அல்லது ஊரில் ஒரு முக்கியஸ்தர் அல்லது அரசியல் கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஈமான் உள்ள ஒரு மனிதர் அல்லது ஒரு ஆலிம் அல்லது ஒரு தலைவர் ஏதாவது ஒரு செய்தி வந்தா குர்ஆன் என்ன கூறுகின்றது, லௌலா இது சமிஅத்துமூஹோ கொல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உண்டான இந்த அபாண்டமான வீணான செய்தி வந்த நேரத்தில் கொல்தும், நீ இங்க என்ன சொல்லியிருக்கோனும், மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை, இதை பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, இது பெரிய இடத்து சமாச்சாரம், இதை எங்களால பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை, உன்னை தூய்மைப்படுத்துகின்றோம், ஆதா புஹ்தானுன் அதீம், இது மிகப்பெரிய அபாண்டம் என்று சொல்லியிருக்க கூடாதா என்று குர்ஆன் அல்லாஹ் அன்று அந்த மக்களை விழித்து கேட்டது கியாம நாள் வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேயர்களே, அதனால நாம் எதை பேசிக்கொண்டு வருகிறோம் என்றால், நமக்கு அதாவது நம்முடைய வைஃபையாக இருக்கலாம், நம்முடைய டேட்டாவாக இருக்கலாம், இது நமக்கு 1000 நிமிஷம் ஃப்ரீ, 2000 நிமிஷம் ஃப்ரீ நமக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் நாம் பேசுகிற பேச்சுக்கள் ஃப்ரீ இல்லை, நமக்கு வர செய்திகள் அல்லாவிடத்துல ஃப்ரீ இல்லை, நாம் அனுப்பக்கூடிய, நாம் பதிவிடக்கூடிய, நாம் ஷேர் பண்ணக்கூடிய அந்த செய்திகள் அது அப்படியே விடப்பட்டு விடாது. மாற்றமாக இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்ட்ட நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால யாருடைய உள்ளமும் புண்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் அவர்கள் மீடியாக்கள்ல ஹீரோக்களாக இருக்கிறார்கள். ஏதாவது அவர் பேசின பேச்ச ஒரு 100 பேரோ 200 பேரோ கேட்டு விட்டால் அல்லது கொஞ்சம் பேர் அதை பாராட்டி புகழ்ந்து விட்டால் நினைக்கிறாங்க முழு உலகமும் எங்களோட தான் இருக்குது, முழு நாட்டு மக்களும் எனக்கு சார்பா தான் இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். விஷயம் அவ்வாறு அல்ல. நாங்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தையும் தாக்கக்கூடாது, எந்த சமூகத்தையும் தாக்கக்கூடாது, மாற்று மத சமூகங்களுடைய மத உணர்வுகளை நாங்க அதை ஏளனப்படுத்தக்கூடாது, மத உணர்வுகளை நாம் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஒரே ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி சகோதரர், ஒரு மாற்று மத ஒரு அவர்களுடைய மதங்களிலே உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லது மதத்திலே உள்ள ஒரு விடயத்தை கொச்சைப்படுத்தி பேசியதன் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதற்கு வகை சொல்ல வேண்டி வந்திருக்குது. அதனால் ஏற்பட்ட விபரீதங்கள், அதனால் ஏற்பட்ட ஆபத்துகள், நஷ்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வந்திருக்குது. அதனால் இதில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆறுதலாக, அமைதியாக, நிதானமாக, தூர நோக்குடன் செயல்படணும். எந்த செய்தி வந்தாலும் சரி அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு காட்சி வந்தாலும் நாங்கள் வேகப்படக்கூடாது. செலவில் இதை ஷேர் பண்ணி விட்டோம் என்றால் அதிலிருந்து நாங்கள் மீண்டும் விலகி வருவது இலகுவான விடயம் அல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு அமல் கொஞ்சம் தான் செய்கிறோம், கொஞ்ச நேரம் தான் தொழுகைக்கு கொடுக்கிறோம். பரதான தொழுகைகளை கூட அவசர அவசரமாக தொழுது முடித்து விடுகின்றோம். அதற்கு பின்னால் உள்ள ஜிக்ரகளோ அவுராதுகளோ திலாபத்துகளோ துஆக்களோ ஓதுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் நாம் செய்கிற அந்த கொஞ்சம் அமல்கள், சின்ன சின்ன அமல்கள் கூட நாங்கள் செய்கிற சில தவறுகளின் காரணமாக அவைகள் அழிந்துவிடும். அதனால யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த கூடாது. மற்ற முஸ்லிம்களுடைய குறைகளை மறைக்கணும். நபியவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், யாராவது ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால், மானத்தை மறைத்தால், சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யாவல் ஆஹிரா, அல்லாஹ் உலகத்திலேயும் அவனுடைய குறையை மறைப்பான், ஆஹிராவிலேயும் அவனுடைய குறையை மறைப்பான். ஆனால் இதற்கு மாற்றமாக யாராவது ஒரு முஸ்லிமுடைய குறையை பகிரங்கப்படுத்தி விட்டால், ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லிமனுடைய குறையை ஒருவர் பகிரங்கப்படுத்தி விட்டால், அல்லாஹ் இவனுடைய குறையை நிச்சயமாக பகிரங்கப்படுத்தி விடுவான். இவன் தன்னுடைய கதவுகளை மூடி வீடுகளுக்குள்ளே அறைகளுக்குள்ளே இருந்தாலும் சரியே, வீட்டுக்குள்ளே வைத்து அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், எங்கட இந்த காலங்களில் 16 வயது 18 வயது இளம் வாலிபர்கள், சில இளம் யுவதிகள் சில பாரதூரமான தவறுகளை செய்வதற்கு தைரியப்படுகிறார்கள். அவர்களுக்கு அச்சப்பாடு இல்லை, அவர்கள் அதிலிருந்து பின்வாங்குறாங்க இல்லை. ஏனென்றால் அவர்கள் பார்த்த சில காட்சிகள், அவர்களுக்கு வந்த சில காட்சிகள், வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு 15 வயது வாலிபன், ஒரு 18 வயது வாலிபன், ஒரு 18 வயது இளம் யோதி இப்படி செஞ்சிட்டாங்க, தவறான ஒரு செய்தி வந்து விட்டது என்றால் உடனடியாக இவர்களும் அதை செய்ய துணிகின்றார்கள். அதனால தான் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரபல்யமான ஒரு செய்தி என்ன, அமீதுல் பாத்தில பித்தருக்கு திக்ர், ஒரு பாத்தில் ஒரு தவறான பிழையான ஒன்றை விட வேண்டும் என்று அதை பேசாதீங்க, அதை பகிரங்கப்படுத்தாதீங்க, அதை மக்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணாதீங்க. அதனால தான் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னலில்லாஹி இபாதன், சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், சில அல்லாஹ்வுக்குரிய சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், யுமீதுனல் பாத்தில பிஹஜ்ரிஹி, பாத்தில மரணிக்க செய்வாங்க, பாத்தில இல்லாமலாக்குவாங்க அதை பற்றி பேசாமல் இருப்பதின் காரணமாக, உண்மையை ஹயாத்தாக்குவாங்க அதை பற்றி பேசுவதன் மூலமாக. ஆனால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இன்று சில தவறுகள் உலகத்தில் மலிந்ததற்குரிய காரணம் என்ன, அதை பகிரங்கப்படுத்தியது தான். சில மேற்கத்திய நாடுகளில் விசேஷமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் அடிக்கடி ஷூட்டிங் நடக்குது. 15 வயது ஸ்டூடெண்ட் மாணவன் அவன் கன் எடுத்துக்கணும் என்று ஷூட் பண்ணுகின்றான், ஒரே நேரத்தில் பலர்களை கொலை செய்து விடுகின்றான். இது போன்ற காட்சிகளை பார்த்து நம்முடைய ஏசியாவில் உள்ளவர்களும் செய்ய துணிகிறார்கள் என்றால் ஏன், அந்த காட்சிகளை பார்த்ததின் காரணமாக. இது உதாரணத்திற்கு கன் ஷூட்டிங், இது போன்ற எக்கச்சக்கமான சமூக சீரழிவுகள், சமூக சீர்கேடுகள் இந்த நடந்து கொண்டிருக்குது என்றா, ஏன் அதை பரத்தியதின் காரணமாக. அதனால தான் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பாத்திலை பாவத்தை தவறை இல்லாமலாக்க வேண்டும் என்று அதை பேசாதீங்க, அதை பகிராதீங்க, அதை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளாதீங்க, அதை விட்டு விடுவதின் மூலமாக அது காலப்போக்கில் இல்லாமலாகிவிடும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுவீங்களோ, எந்த அளவுக்கு அதை நீங்கள் பகிரங்கப்படுத்துவீர்களோ, எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் அதை அனுப்புவீர்களோ, அந்த அளவுக்கு அந்த பாவங்கள் உலகத்தில் பரவ ஆரம்பிக்கும். அதனால இந்த காலம் ஒரு பயங்கரமான காலகட்டம். நம்முடைய மொபைல் போனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஐபேடாக இருக்கலாம், அதில் பல நல்ல விஷயங்களை செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமாக பலவிதமான விடயங்களை படித்து கொள்ளலாம். எங்களுக்கு படிக்க கிடைக்காத அது உலகளாவிய விடயங்களாக இருக்கலாம், பொருளீற்ற விடயங்களாக இருக்கலாம், வியாபார நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய ஹதீஸுடைய பல நிகழ்வுகளாக இருக்கலாம். தாராளம் அவைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் படிக்கலாம். மாற்றமாக வீணான காட்சிகள், வீணான பேச்சுகள், ஜோக்ஸுகளாக இருக்கலாம். சிலர்கள் சொல்லுவாங்க, ஜோக் தானே இது, பரிகாசம் தானே. ஆனால் எங்களுக்கு அது ஜோக்ஸாக விளங்கலாம், எங்களுக்கு அது பரிகாசமாக விளங்கலாம். ஆனால் அந்த ஒரே ஒரு பரிகாசத்தின் மூலமாக, ஒரே ஒரு ஜோக்ஸின் மூலமாக ஒருவருடைய உள்ளம் புண்பட்டு விட்டது என்றால் அதிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, அதனால கால நேரம், ஒரு காலம் இருந்தது, நேரம் இல்லை, காலம் இல்லை, டைம் இல்லை, வேலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கால நேரங்கள் இருக்குது. அதனால் இந்த கால நேரத்தை வீணடிக்காமல் பிரயோஜனமான முறையில் கழிப்போம். அதனால் இன்னும் நம்முடைய நாட்டில் COVID-19 தாக்கம் அது இன்னும் குறையல்ல. இன்றும் ஜனாசாக்கள் அதிகமாக, இதுவரைக்கும் அந்த ஓட்டமாவடியில் அந்த மஜுமா நகரில் 800 மேற்பட்ட இஸ்லாமிய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் 20-30 இன்று ஜனாசாக்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்குது. நம்முடைய நாட்டில் 3000 மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்றால், 800 மேற்பட்ட இஸ்லாமிய மரணங்கள் என்றால் 1/3 கிட்டத்தட்ட. அதற்குரிய காரணம் என்ன? நம்முடைய கவன ஈனம், நம்முடைய பொதுப்போக்கு, சில வாலிபர்களுடைய கவன ஈனம், சில வாலிபர்களுடைய பொதுப்போக்கு, அவர்கள் முகக்கவசம் இல்லாமல், சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணாமல் சர்வசாதாரணமாக வெளியில் வருவதன் மூலமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதனால் அதில் கடந்த காலங்களை விட கூடுதலாக இன்னும் நாங்கள் பேணுதலாக சுகாதாரத்துறை என்னென்ன அறிவுறுத்தல்களை எமக்கு முன்னால் வைத்திருக்கிறார்களோ அதில் கவனம் செலுத்துவதுடன், இன்னும் ஒரு விடயம் ஒளி தெரியும், சமீபத்தில் நம்முடைய நாட்டில் பல 100 நாங்கள் அனுபவித்து வந்த முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம், முஸ்லீம்களுக்குள்ள மிக முக்கியமான சில சட்டங்கள், அதற்குரிய தடை வந்திருக்குது. அதற்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அகில இலங்கை ஜிமியத்துலமாவும் செய்து கொண்டிருக்குது. அதனால் நாட்டில் உள்ள புத்திஜீவிகள், சமூக தலைமைகள், நம்முடைய நமக்கு இருந்த இந்த உரிமைகள் அது நம்முடைய கைகளை விட்டு போகாமல் இருப்பதற்கு அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதுடன், நாங்கள் இலங்கையில் உள்ள 20 முஸ்லிம்களும் அல்லாஹிடத்தில் மன்றாடி எங்கள் தெரிந்த இந்த உரிமைகள் அது தொடர்ந்து இருக்கணும், அதை நாங்கள் பாதுகாக்கணும், மீண்டும் நம்முடைய கைகளுக்கு வந்து சேரணும் என்று அல்லாஹ்ட மன்றாடி துவா செய்வோம். அதனால எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்புகின்ற மாதிரி நாம் உலகத்தில் வாழ்ந்து எல்லா வகையான பாவங்கள் குற்றங்களை விட்டும் நாங்கள் நீங்கி இந்த பயங்கரமான COVID-19 தாக்குதல்கள் இதனுடைய பரவுதல் இருந்து குறிப்பாக நம்முடைய நாட்டையும் முழு உலக மக்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்தருள்வானாக. ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.